ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரி ஓம். ஆத்ம வித்யா விலாசம் 28 பாடல். இத்தம் கிரா விமலையா பரசௌக்கிய தாத்ரியா வாசா குரோர் விமதி தாக்கில சம்சயோக சிஷ்ய சமாதி பரிசீலன தீக்ஷ்ண திவ்ய ஞானாசி கண்டித பவாக்கிய விசத்ரு மோபூத். இத்தம் கிரா விமலையா பரசௌக்கிய தாத்ரியா வாசா குரோர் விமதி தாக்கில
சம்சயோக
சிஷ்யக சமாதி பரிசீலன தீஷ்ண திவ்ய ஞானியாசி கண்டித பவாக்கிய விசத்ரு மோபூத். குருவினுடைய பரிசுத்தமான வார்த்தைகளினால் எல்லா விதமான அஜ்ஞானங்களையும் போக்கடிக்கப்பட்ட சிஷ்யன் சமாதி விசாரம் இவைகளால் நன்றாக தீட்டப்பட்ட திவ்யமான ஞானம் என்னும் வாளினால் சம்சாரம் எனப்படும் விஷ விருட்சத்தை வெட்டியவனாக ஆனான் என்பதாக இந்த பாடல் கூறுகின்றது. குருவின் மகாவாக்கிய உபதேசமாகிய தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற வார்த்தைகளினாலே மேலான சௌக்கியத்தை அளிக்கக்கூடிய பரம ஞானத்தை சிஷ்யன் பெற்றுவிட்டான். அவ்வாறு அவன் பெற்ற அந்த ஆத்ம ஞானத்தினாலே அனைத்து அஜ்ஞானங்களையும் நீக்கியவனாக ஞானம் என்னும் வாளினால் சம்சாரம் எனப்படும் பிறப்பு இறப்பு எனப்படுகின்ற விஷமான மரத்தை வெட்டி வீழ்த்தியவனாக சிஷ்யன் விளங்குகின்றான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்து 29 பாடல்.
ஸ்வானந்தம் அப்ரிதிஹதம் பரிபுஜ ஹர்ஷா தஸ்ரு பிரபூர்ண நயன புலங்காங்கிதாங்க சிஷ்ய ஜகத்கத முவாச குரும் குருணாப்திம் நத்வா ததங்கிரியுகலம் வினயோபயுக்த. ஸ்வானந்தம் அப்ரிதிஹதம் பரிபுஜ்ய ஹர்ஷா தஸ்ரு பிரபூர்ண நயன புலங்காங்கிதாங்க சிஷ்ய ஜகத்கத முவாச குரும் குருணாப்திம் நத்வா ததங்கிரியுகலம் வினயோபயுக்த. அதாவது, தங்கு தடையற்ற ஸ்வரூப ஆனந்தத்தை நன்கு அனுபவித்து ஆனந்தத்தால் கண்ணீர் நிறைந்த நயனங்களையும் புலகாங்கிதம் அடைந்த அங்கங்களையும் உடையவனாய் சிஷ்யன் உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுத்த குரலில் கருணை கடலான குருவினுடைய இரு பாதங்களையும் வணங்கி வினயத்தோடு கூறலானான் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்து 30 பாடல்.
சுவாமின் பவத் வசன திவ்ய சுதாபிசிக்த ஸ்வானந்த மஜ்ஜுநகரே விகராமி நித்யே அஞான துர்க்ருதம் அதீவ சிதேன சம்யக் ஞானாசினா பரிவிலூய சகானுஜாத்தம். சுவாமின் பவத் வசன திவ்ய சுதாபிஷிக்த
ஸ்வானந்த மஞ்சு நகரே
விஹராமி நித்யே அஞான துர்க்ருதமதீவ சிதேன சம்யக் ஞானாசினா பரிவிலூய சகானுஜாத்தம். குருவை பார்த்து சிஷ்யன் இவ்வாறு கூறுகின்றான். சுவாமி, அனாதி காலமாக என்னுடன் கூடவே வந்துள்ள அஞ்ஞானம் என்னும் எதிரியை சம்யக் ஞானம் எனப்படும் மிகவும் கூர்மையான வாளினால் நன்கு வெட்டி தங்களது வாக்கு எனும் திவ்யமான அமிர்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவனாகி அழிவற்ற ஸ்வரூபானந்தம் என்ற கவர்ச்சிகரமான நகரத்தில்
நான் கழித்து கொண்டிருக்கின்றேன் என்றவாறு சிஷ்யன் குருவை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது சுவாமி தங்களது வாக்கு எனும் திவ்யமான அமிர்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டவனாகி அழிவற்ற ஸ்வரூப ஆனந்தமாகிய அழகிய கவர்ச்சிகரமான நகரத்தில் நான் கழித்து கொண்டிருக்கின்றேன். அத்தகைய ராஜ்யத்தில் இருக்கின்றாயே, உன்னுடைய எதிரிகளை வெல்ல வேண்டாமா என்றால், அஞ்ஞானம் ஒன்று மட்டும்தான் என்னுடைய எதிரி. அனாதிகாலமாய் கூடவே வந்துள்ள அந்த அஞ்ஞானமாகிய எதிரியை சம்யக் ஞானம் எனும் மிகவும் கூர்மையான வாளினால் நன்கு வெட்டிவிட்டேன் என்கிறான் சிஷ்யன். எதிரியை வென்ற பிறகுதான் பட்டாபிஷேகம் அல்லவா? குரு உபதேசித்ததை சிஷ்யன் இடைவிடாமல் நன்றாக அனுசந்தானம் செய்து அதன் பலனாகிய சுவானுபூதியை அடைந்து விட்டான் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. சம்யக் ஞானம் என்றால் தெளிந்த உண்மையான ஞானம் என்று பொருள். ஆதிசங்கரர் தனது விவேக சூடாமணியில் இதை விளக்குகிறார். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்ற தெளிவான அனுபவ ஞானம் சம்யக் ஞானம் என்பது ஸ்ருதியின் கொள்கை என்கிறார். யோகவாசிஷ்டம் சம்யக் ஞானம் என்பதை பின்வருமாறு விளக்குகின்றது. அதாவது ஸ்வரூபமாகிய பேரறிவு ஒரு காலம் அறியப்படுகின்ற பொருள் அன்று, அது கேவல அறிவு, மாறுதலற்றது, அழிவற்றது, மனோவாக்கிற்கு அப்பாற்பட்டது. இவ்வாறு உள்ளே உறையும் போதமே சம்யக் ஞானம் என்று யோகவாசிஷ்டம் விளக்குகின்றது. கேவல அறிவு என்பது ஒரு தனித்த அறிவு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஸ்லோகத்திலே இந்த பரமாத்மா ஆதியும் அந்தமும் இல்லாத ஸ்வயம் பிரகாசமான சைத்தன்யமாய் இங்கு விளங்குகிறது என்ற ஒரே நிறைந்த உறுதிதான் சம்யக் ஞானம் என்று அறிஞர்கள் எடுத்து கூறுகின்றனர். ஆகவே சம்யக் ஞானம் என்றால் நன்கு தெளிவான அனுபவ ஞானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 31 பாடல். கச்சாமி குத்ர கிமஹம் கரவாணி கிம் வா க்ருக்ணாமி கிம் பரிஜஹாமி மயி பிரபூர்ணே நிர்வியாஜ சௌக்கிய ஜலதௌ பரித்ருஷ்யமானம் வேணாதிகம் ஜகதிதி ஸ்திர நிச்சயோமே. கச்சாமி குத்ர கிமஹம் கரவாணி கிம் வா க்ருக்ணாமி கிம் பரிஜஹாமி மயி பிரபூர்ணே நிர்வியாஜ சௌக்கிய ஜலத்தௌ பரிதிருஷ்யமானம் வேணாதிகம் ஜெகதிதி திற நிச்சயோமே. சிஷ்யன் ஆத்ம ஞானத்தினாலே ஒரு தெளிவை அடைந்து விட்டான். அந்த வகையிலே அவன் இந்த ஸ்லோகத்திலே கூறுகின்றான், நான் எங்கு இனி செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும். கடலில் அலைகள் நுரைகள் முதலானவைகள் தோன்றி மறையும் தோற்ற மாத்திரமாகவே காணப்படுவது போல, பரிபூர்ணமான சகஜானந்த சாகரனாகிய என்னிடத்திலே இந்த ஜகத் தோன்றுகின்றது என்பது என்னுடைய திறமான முடிவு. அதாவது சிஷ்யன் இங்கு தெளிந்த ஞானத்தினாலே தெளிவாக தன்னை புரிந்து கொண்டான். இனி தனக்கு என்று இந்த உலகில் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதையும் உணர்ந்து சொல்கிறான். நான் எங்கு இனி செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை கொள்ள வேண்டும் அல்லது எதை தள்ள வேண்டும். நான் யார்? பரிபூர்ணன் அல்லவா? நான் தன்னிறை உள்ளவன், ஆத்ம திருப்தனாக இருப்பதால் நித்திய திருப்தன். ஒரு பூர்ணமாக தண்ணீர் நிறைந்துள்ள பாத்திரத்திலே இனி தண்ணீரை விட முடியுமா? அதுபோன்று என்னுடைய ஆனந்தம் வேறு எதையும் எதிர்பார்த்து அதை சார்ந்து அடையப்படுவதில்லையே. நான் இயற்கையாகவே ஆனந்த சாகரன் அல்லவா? அத்தகைய பூர்ணமான சகஜானந்த சமுத்திரமான என்னிடத்தில் கடலிலே நுரைகளும் அலைகளும் முதலியவைகள் தோன்றி மறையும் தோற்ற மாத்திரமாக காணப்படுவது போல இந்த ஜகத்தும் தோன்றி மறைகிறது என்பது என்னுடைய தீர்மானமான முடிவு என்று இந்த பாடலிலே சிஷ்யன் எடுத்து கூறுவதாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 32வது பாடல்.
மாயாபிதோ ஜலதரோ ஜகதாக்கியமம்பு வர்சத்வனேன மம சித்வபுசக்சதீகா லாபோபிவாக இதி சந்ததமாத்மரூபம் சம்சிந்தயன்ஸ்திரமதிர் பிகராமி நித்யே.
மாயாபிதோ ஜலதரோ ஜகதாக்கிய மம்பு வர்சத்வனேன மம சித்வபுச க்ஷதிகா லாபோபிவா கைதி சந்தத மாத்மரூபம் சம் சிந்தையன் ஸ்திரமதிர் விஹராமி நித்யே. இந்த பாடலிலே மாயை எனப்படுகின்ற மேகமானது ஜகத் என்ற மலையை பொழியட்டும், அதனால் சித் வடிவமான எனக்கு என்ன நஷ்டம் அல்லது லாபம்தான் என்ன என்று இடையராது ஆத்மஸ்வரூபத்தையே நன்கு சிந்தித்து கொண்டு நித்தியமான அந்த வஸ்துவில் ஸ்திரமான பிரஜையுடன் கழிக்கிறேன் என்று சிஷ்யன் தன்னுடைய தெளிவை இங்கு வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மாயை என்ற பெயருடைய மேகமானது ஜகத் எனப்படும் மலையை பொழியட்டுமே, எப்படி ஆகாசத்திற்கு மலையினால் எவ்விதமான கேடும் இல்லையோ அவ்வாறே பற்றற்ற சுத்த அறிவு வடிவமாகிய எனக்கு இந்த மாயையின் மலையினால் என்ன நஷ்டம் உண்டாகிவிடும்? ஆகாயத்தைப் போல நிர்மலமாக, அதாவது மாசற்றதாக, ஒரே வடிவாயும் எல்லையற்றதாயும் அசைவற்றதாயும் மாறுபாடு அற்றதாயும் உள்ளென்றும் வெளியென்றும் இல்லாததாயும் வேறு ஒன்று அற்றதாயும் இரண்டற்றதாயும் தான் தானே விளங்குவதாயும் உள்ள பரபிரம்ம ஸ்வரூபமல்லவா நான், மேலும் பிரஜான வடிவமல்லவா நான். அத்தகைய எனக்கு ஜகத் என்ற இந்த மலையினால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, மேலும் லாபமும் என்ன இருக்கப் போகின்றது? ஒன்றும் இல்லை. ஜகத் எனப்படுகின்ற மலை இஷ்டம் போல கொட்டி கொண்டிருக்கட்டும், நானோ எப்பொழுதும் எனது ஆத்ம ஸ்வரூபத்தை நன்கு அனுசந்தானம் செய்து கொண்டு அதில் புத்தி ஸ்திரமாக முற்றும் நிலை பெற்றதாக அந்த நித்தியமான ஆத்மா அனுபவத்தில் திளைத்திருக்கின்றேன் என்று சிஷ்யன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மேலும் அவன், இந்த ஜகத்தை நான் பொருட்படுத்துவதே கிடையாது, அதை நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றான். சிஷ்யனின் தெளிந்த ஞானத்தை இந்த பாடல்களின் வாயிலாக விளக்கப்படுகின்றது. அடுத்து 33வது பாடல்.
வாகாயமானசபவம் சகலம் ஹி கர்ம புரோக்தம் சுபாசுபமயம் ந கதோஸ்தி பின்னம் வாகாதி சாட்சினி கதம் மயி நிர்மலே ஸ்யாத் கர்மத்வயம் ததுதிதம் ஜனநாதிகம் வா.
வாக்காய மானசபவம் சகலம் ஹி கர்ம புரோக்தம் சுபாசுபமயம் ந ததோஸ்தி பின்னம். வாக்காதி சாட்சி நிகதம் மயி நிர்மலே சியாத் கர்மத்வயம் ததுதிதம் ஜனநாதிகம் வா. இந்த பாடலிலே மனம் வாக்கு காயம் இவற்றால் இயற்றப்படுவதும் சுபம் அசுபம் வாய்ந்தது என்று கூறப்படும் எல்லா கர்மமும் அந்த ஸ்வரூபத்திற்கு வேறானது இல்லை. வாக்கு முதலியவைகளுக்கு சாட்சியாகவும் நிர்மலமாகவும் உள்ள என்னிடத்தில் புண்ணிய பாவங்களாகிய இருவினைகள் எப்படி இருக்க முடியும்? அக்கர்மங்களின் பலனாய் ஏற்படும் பிறப்பு முதலியவைகள் கூட எப்படி எனக்கு உண்டாக முடியும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்து 34வது பாடல்.
வியாவிருத்த ரூபமிதமேவ ஜகத் பிபின்னம் ஞானம் த்வபின்னம் அனுவிருத்த தயாகிலேஷு ஞானம் ச பின்னமிதி சேஜட தாதி தோச பிராப்திர் பவேஸ்ருதி ஸ்ரீராம்சின தம் சகந்தே.
வியாவிருத்த ரூபமிதமேவ ஜகத்பி பின்னம் ஞானம் த்வபின்னமனு ருத்த தயாகிலேஷு ஞானம் ச பின்னமிதி சேஜட தாதி தோஷ பிராப்திர் பவேத் ஸ்ருதி சிராம்சின தம் சகந்தே. இந்த பாடலிலே மாறிக்கொண்டே இருக்கும் பல்வேறு ரூபங்களுடன் கூடிய இந்த ஜகத் வெவ்வேறு பிரிவுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். சுத்த சைத்தன்யமோ எல்லாவற்றிலும் அகண்டமாய் தொடர்ந்து ஊடுருவி இருக்கும் தன்மையை உடையதனால் பிரிவிற்கு உட்பட்டது அல்ல. அந்த பேரறிவு வேதம் உள்ளது என்றோமானால் அதற்கு ஜடத்துவம் உண்டாகி தோஷம் ஏற்பட்டுவிடும். அதை வேதங்களின் மகுடங்களாகிய உபநிஷத்துக்கள் ஏற்றுக்கொள்ளாது, அது வேதாந்தத்திற்கு புறம்பாகிவிடும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த ஜகத் என்பது வேறுபட்டதான வித்தியாசங்களையும் வேற்றுமைகளையும் உடையதாக காணப்படுகின்றது. ஆனால் ஸ்வரூபமாகிய சைத்தன்யமோ அகண்டமாய் எல்லாவற்றிலும் தொடர்ந்து ஊடுருவிருக்கும் தன்மை உடையதினால் ஞானம் ஒன்றே வேற்றுமைகள் உடையதில்லை. ஜகத் தோற்றம்தான் இவ்வாறு வேற்றுமைகளை உடையதாக இருக்கின்றது. இந்த பேதமைகள் எல்லாம் இந்த ஜகத்தில்தான் காணப்படுகின்றதே தவிர ஞானம் என்பது அபேதமான ஒன்று. அத்தகைய பேரானந்த பேரறிவாகிய சைத்தன்யத்தை பேதம் உள்ளது என்று சொன்னால் அது ஜடத்துவம் முதலிய தோஷங்களை உடையதாகிவிடும். அப்படி பேதம் உள்ளதாக இருக்கட்டுமே என்றால் ஸ்ருதி சிரசாக இருக்கும் வேதாந்தம் அதை சகித்து கொள்ளாது, அது வேதாந்தத்திற்கு புறம்பாக இருக்கும் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்து 35வது பாடல்.
நைவேந்திரியாணி விசயேசு நியோஜயாமி பிராக்வாசனா வசத ஏவ ஹிதானி யாந்தி ஸ்வான்கோச்சரான் பிரதி மமாஸ்தின சாட்சிதாபி சா சாட்சபேத கலிதா கலு சோப்ய சத்ய. நைவேந்திரியாணி விசயேசு நியோஜயாமி பிராக் வாசனா வசத ஏவ ஹிதானி யாந்தி ஸ்வான் கோச்சரான் பிரதி மமாஸ்தி ந சாட்சிதாபி சா சாட்சபேத கலிதா கலு சோப்ய சத்ய. இந்த பாடலிலே நான் இந்திரியங்களை அவ்வவற்றின் விஷயங்களில் சேர்ப்பதில்லை, முன்ஜென்ம வாசனையின் காரணமாகவே அவை தத்தம் விஷயங்களை அடைகின்றன
இந்திரியங்களுக்கு விஷயமாவதை பற்றி எனக்கு சாட்சியாயிருக்கும் தன்மையும் கிடையாது. ஏனெனில் சாட்சித்துவமும் சாட்சிக்கு விஷயம் என்ற பேதத்தினால் ஏற்படுகின்றதல்லவா? ஆகவே அதுவும் சத்தியமல்ல என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது இந்த பாடலிலே முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. அந்த வகையிலே பிராரப்த கர்மம் முதலியன என்னிடம் ஒட்டாது என்பதை இங்கு விளக்க துவங்குகிறார். நான் இப்பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், மேலும் சாப்பிட்டு கொண்டும் இருக்கின்றேனே தவிர, இதெல்லாம் என்னுடைய பழைய வாசனைகளினால் அந்தந்த இந்திரியங்கள் தத்தமது காரியங்களை செய்கின்றன, அந்தந்த விஷயங்களை நோக்கி அவைகள் செல்லுகின்றன. நானோ இந்திரியங்களை அந்தந்த விஷயங்களில் செலுத்துவதில்லை. சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் இந்திரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை விஷயங்களில் ஏவுகிறார்கள். ஆனால் நானோ அப்படி ஏவுவதில்லை என்கின்றார். என்னால் ஒரு விஷயம் பார்க்கப்பட்டதை உத்தேசித்து எனக்கு சாட்சியாக இருக்கும் தன்மை உள்ளது என்று நினைத்தோமையானால் அதுவும் உண்மை கிடையாது என்கின்றார். சாட்சி உள்ளது என்று வேதத்தை கருத்தில் கொண்டு அல்லவா எனக்கு சாட்சித்துவம் சொல்லப்படுகின்றது. வாஸ்தவமாக எனக்கு விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. நானோ அத்வயன், அகண்டன். நான் பஞ்ச கோஷங்களுக்கும் சாட்சி என்று சொல்லப்படுவது ஏதோ பஞ்ச கோஷங்கள் உண்மையான பதார்த்தங்கள் என்றும், நான் பஞ்சகோஷ விலட்சணன், அவஸ்தாத்ரய சாட்சி என்றெல்லாம் கூறப்படுவது வைத்து உண்மையில் எனக்கு பஞ்ச கோஷங்களும் அவஸ்தாத்ரயமும் உடையது என்று நினைத்துவிடக்கூடாது. அவைகள் எனக்கு கிடையாது. அவைகள் எல்லாமே அஞ்ஞானத்தினால் ஆரோபிதம் தானே என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது நம்முடைய அறியாமையினாலே அவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதே தவிர, உண்மையில் நான் அவைகளையெல்லாம் கடந்த ஆனந்த ஸ்வரூபன் என்பதாக அவர் இங்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். பொதுவாக அந்த பஞ்ச கோஷங்களும் இந்திரியங்களும் மனம் தேகம் போன்றவைகளெல்லாம் இருப்பதாக வைத்து கொண்டு அல்லவா அவற்றிற்கு நான் சாட்சி என்று கூறப்படுகின்றது. மேலும் சாட்சி, சேத்தனம், கேவலம் என்று சுத்த பிரம்மத்திற்கு ஒரு சாட்சித்துவம் கற்பிக்கின்றோமே தவிர, அது உலக பதார்த்தங்களை சாட்சியமாக வைத்துத்தான் சொல்லப்படுகின்றதே தவிர அந்த சாட்சிய பேதம் பாரமார்த்திகமாக கிடையாது என்கின்றார் இந்த பாடலிலே. ஆத்ம சைதன்யத்திற்கு வேறாக ஒரு வஸ்துவே இல்லாததால் நமக்கு சாட்சி என்ற வியாபாரமே உண்மையில் கிடையாது என்கின்றார். உலகம் தோன்றுகின்றது என்று கூறுகின்ற வரையில் ஆத்மா தோற்றத்திற்கு ஒரு சாட்சி என்கிறோம். உலகத் தோற்றம் என்பதே இல்லை என்கின்ற பொழுது அதற்கு ஒரு சாட்சி கிடையாது அல்லவா என்று சதாசிவ பிரம்மேந்திரர் இங்கு மிகவும் தெளிவாக தன்னுடைய இருப்பு நிலையை உணர்த்துகிறார். இனி அடுத்த 36வது பாடல்.
வேதோபி சாட்சிய கத ஏவன சாட்சி நோமே வேதஸ்ய சாட்சி நிகதம் பிரபவேத் சபேத வேதோன சுப்தி சமயேனு பலம்பனாச்ச சன்னாஸ்திதான இக திருஷ்டதயான வாச்சியா.
வேதோபி சாட்சிய கத ஏவ ந சாட்சி நோமே வேதஸ்ய சாட்சினி கதம் பிரபவேத் சபேத வேதோன சுப்தி சமயே அனுபலம்பனாச்ச சன் நாஸ்திதா ந இக திருஷ்டதயான வாச்சியா. இந்த பாடலிலே வேதமும் சாட்சியின் விஷயங்களுக்குள் தான் உள்ளதே தவிர சாட்சியாகிய என்னிடத்திலே இல்லை என்கின்றார். வேதத்திற்கு சாட்சியினிடத்தில் அந்த பேதம் எப்படி இருக்கும்? ஏனெனில் உறக்கத்தில் பேதம் அனுபவிக்கப்படுவதில்லை. பேதம் இருப்பதற்கும் இல்லாததற்கும் நான் மட்டுமே சாட்சி. அந்த வகையிலே சத்வஸ்துவிற்கு இல்லாமல் போவது என்பது கிடையவே கிடையாது. ஆனால் பேதம் இப்பொழுது காணப்படும் தன்மை உடையதாக இருப்பதால் அது எப்பொழுதும் இருப்பதாக கூற முடியாது என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது பேதம் என்பது சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று இடையில்தான் உண்டு. சாட்சியாக இருக்கும் என்னிடத்தில் பேதம் கிடையாது. பேதத்தின் சாட்சியினிடத்தில் பேதம் எப்படி இருக்கும்? இதற்கு முந்தைய பாடலிலே நான் சாட்சி, உலகம் சாட்சியம் என்கிற பேதம் என்னிடம் கிடையாது என்றார். இந்த பாடலிலே சாட்சியங்களின் சுபாவமான பேதங்கள் யாவற்றிற்கும் சாட்சியான என்னிடம் எப்படி இருக்க முடியும் என்று கூறுகிறார். அதாவது நல்ல தூக்கத்திலே பேதம் என்பது கிடையாது, எந்தவித பேதமும் அனுபவிக்கப்படுவதில்லை என்பதனால் சத்துக்கு அதாவது உள்ளதற்கு ஒருபொழுதும் இல்லை என்பது கிடையவே கிடையாது. சத் நாஸ்திதா ந, அதாவது சத்தாக இருப்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேதம் என்பது உண்மையானால் சுசுப்தியிலும் அதாவது உறக்கத்திலும் அது அனுபவிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி அனுபவிக்கப்படுவது இல்லை. ஆகவே வேதம் இப்பொழுது காணப்படுகின்றது என்பதால் அது எப்பொழுதும் இருப்பதாக சொல்லவும் முடியாது. ஆகவே அவர் இக திருஷ்ட தயான வாச்சியா என்று இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே வேதம் என்பது சாட்சியங்களுக்கு ஒன்றுக்கொன்று இடையில்தான் இருக்கின்றதே தவிர சாட்சியாக இருக்கும் என்னிடத்தில் வேதம் என்பதே கிடையாது என்று இந்த பாடலிலே எடுத்து கூறுகின்றார். இனி 37வது பாடல் முதற்கொண்டு இறுதி பாடலான 43வது பாடல் வரை அடுத்த பதிவிலே காணலாம். நன்றி. ஓம் தத் சத்.